சக்தி ரூபம் அப்படின்னா எவ்வுயிர்களின் வழி எந்த உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கின்றானோ அந்த உயிர்களின் வழியே நிற்பது. அந்த உயிர்களின் வழி நிற்பதுன்னா அவையே எல்லாவற்றையும் அறிந்து செய்வது போல அவை அறியாமலேயே அவற்றை செலுத்தி நிற்பது. உயிர்களின் வழி நிற்பதாகிய சக்தி ரூபமாயும் இதுதான் ஒளியாய் ஓங்கி வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அப்புறம் இரண்டாம் அடி, அழகிலா உயிர்கள் கண்மற்று ஆணையின் அமர்ந்து செல்ல. அழகிலாத அவ்வுயிர்கள், ஏன்னா உயிர்களை எண்ணி சொல்ல முடியாது. நுண்ணுயிர்களே, நுண்ணுயிர்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு பிறவியிலையும் அநேக வகை. நுண்ணுயிர்னு எடுத்துக்கிட்டாலும் அதுலயும் எத்தனை வகைகள், பாக்டீரியான்னு சொல்றாங்க, வைரஸ் சொல்றாங்க, பூஞ்சைன்னு சொல்றாங்க, அதுலயும் ஒவ்வொன்றும் ஏகப்பட்ட வேதங்கள். இதுகாரும் அவர்கள் அறிந்து வைத்திருக்கின்ற நுண்ணுயிர்களை தொகுத்தாலே ஏராளமா இருக்கு. நான் அறியாமல் எத்தனை உள்ளனவோ அத மாதிரி ஒவ்வொரு பிறவியா பார்த்தீங்கன்னா ஏராளமான உயிர்கள் இருக்கின்றன. இன்னும் எத்தனையோ உயிர்கள் வீடு பேர் அடைந்து விட்டன. பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகைன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை எத்தனை உயிர்கள் வீடு பேர் அடைந்து விட்டனவோ, இன்னும் இருமலமுடைய உயிர்கள் ஒருமலமுடையெல்லாம் எத்தனை இருக்கின்றனவோ, என்ன முடியாது உயிர்களை வந்து, அதான் அழகிலா உயிர்கள். என்ன அதாவது சுவாமிக்கு சொல்லும் போது அழகில் சோதியன்னு சிறப்பா சொன்னார்களே, அப்ப நமக்கும் ஒரு பெருமை வேண்டாமா? அதனால அதே வார்த்தையை நமக்கும் சொல்லலாம். என்ன எண்ணிக்கைக்கு தான் சொல்லலாம், ஏகப்பட்டவர் இருக்கலாம் அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. எண்ணிக்கைக்கு சொல்லலாம், ஏராளமான உயிர்கள் இருக்கின்றார்கள் அவ்வளவுதான். ஆகவே அழகிலா உயிர்கள், அந்த உயிர்கள் எல்லாம் ஆணையின் அமர்ந்து செல்ல. கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல, கண்மத்துன்னா அந்த உயிர்கள் செய்கின்ற வினைக்கு ஏற்ப ஆணையின் அமர்ந்து செல்ல. அப்படின்னா ஆணையின் கண்மத்து அமர்ந்து செல்ல, அப்படி ஆணையின் வந்து கண்மத்துக்கு முந்தி போட்டுக்கணும். ஏன்னா அவன் ஆணையபடிதான் கண்மம் வருது. நம்ம வந்து கண்மபலன் ஊழ் அப்படின்னு சொல்றவன், அது எப்படி வருது? அவனுடைய ஆணை. இந்த உயிருக்கு இந்த இன்பம் சேருக சுவாமி கருதுறார், அதனால சேருது. அல்லது நாம தலைகளும் சேராது இல்லையா? இந்த உயிருக்கு இந்த துன்பம் சேருக, சும்மா அவரு விருப்பப்படி பண்ண மாட்டார். உயிர்களுடைய முன்வினைக்கு ஏற்பதான் அதுல வந்து அவருடைய கணக்கு வந்து சரியா. நமக்கு உடனடியா விளங்காதுனால நாம இதெல்லாமோ சொல்லிவிடுறோம். அவருடைய ஆணைப்படிதான். ஆனா இது எல்லாமே வந்து இதுல எல்லாம் பரசமிகள் சும்மா இருப்பார்களா? ஏராளமான தடை எழுப்புகின்றார்கள். அதெல்லாம் தான் அதிகரண பகுதி. இப்ப சூத்திரத்தை பார்க்கின்றோம். முதல் சூத்திரத்தை மட்டும், முதல்ல சூத்திரத்தை மட்டும் முதல் சூத்திரமா பார்த்தோமே, அது மாதிரி இப்ப இரண்டாம் சூத்திரமும் சூத்திரம் மட்டும் பாக்கிறோம். அதிகரணம் வரும்போது இதுல அவர்கள் எடுப்புகின்ற தடைகள், அதில் கொடுக்கின்ற விளக்கங்கள் எல்லாம் நிறுவி விடுகின்றார்கள். முடிந்த முடிவு, அதிலெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. சித்தாந்தம்னா அதான முடிந்த முடிவு. எனவே அந்த கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல என்பது வந்து ஆணையின் கண்மத்து அமர்ந்து செல்ல அப்படின்னு மாற்றிடும். ஆணையின்னா தன்னுடைய ஆணையால் வரும். கண்மம்னா என்ன? நல்வினை தீவினை இருவினைகள் தான், அதுதான் கண்மம். இருவினை தனது ஆணையான் வரும் இருவினைக்கு ஏற்ப அமர்ந்து செல்ல. அப்படின்னா ஐந்தோடில் பட்டு செல்லன்னு அர்த்தம். அமர்ந்து செல்லன்னா ஏதோ இருந்து செல்ல அப்படின்னு நம்ம சாதாரணம் நினைக்கலாம். சுவாமியில் உரையில் என்ன சொல்றாங்க? ஐந்தோடில் பட்டு செல்ல, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த ஐந்தொழில்களுக்கும் உயிர்கள் உட்படுகின்றன. இந்த ஐந்தொழில்களையும் இறைவன் எளிதாக செய்கின்றார். எனவே அதை வந்து விளையாட்டுன்னு சொன்னார்கள். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி சொன்னார்கள். அந்த செய்திகளை தான் முதல் சூத்திரத்தில் சுவாமிகள் உரையில எவ்வளவோ அருமையாக காட்டினார்கள். ஆகையினாலே தனது ஆணையால் வரும் இருவினைக்கு ஏற்ப அவ்வுயிர்கள், அதாவது அழகில்லாத அந்த உயிர்கள் ஐந்தொழிற்பட்டு செல்லுங்கால். உயிர்கள் எவ்வாறு ஐந்தொழிற்பட்டு செல்கின்றன? தாம் செய்த இருவினைக்கு ஏற்ப ஐந்தொழிற்பட்டு செல்கின்றன. இருவினை வந்து எப்படி உயிர்களை சேர்கின்றது? இறைவனுடைய ஆணையின்படி சேர்கின்றது. எனவே அந்த முதல்வன் தனது ஆணையால் வரும் இருவினைக்கு ஏற்ப அவ்வுயிர்கள் ஐந்தொழிற்பட்டு செல்லும் பொழுது இறைவன் எப்படி விளங்குகின்றார்? அந்த உயிர்களை ஐந்தொழில் படுத்துகின்ற தலைவனாக விளங்குகின்றார். எனவே ஆணையின் கண்மத்து அமர்ந்து செல்ல தலைவனாய் அப்படின்னு ஐந்தொழில் செய்கின்ற தலைவன். தலைவன்கிறதுக்குத்தான் வடமொழியில பதி. பதி அருமையா தமிழ்ல சொன்னார், தலைவனாய். இது இறைவனுடைய இரண்டாவது நிலை. முதல் நிலை என்ன? உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் இருக்கின்ற அந்த நிலை, அதான் என்னது சக்தி ரூபம். உயிர்களின் வழியே தான் இருக்கின்ற சக்தி ரூபம், சக்தி ரூபமாய் இருக்கின்றார். அப்புறம் அந்த உயிர்களை ஐந்தொழில் படுத்துகின்ற பதி ரூபமாய் இருக்கின்றார். சக்தி ரூபம் பதி ரூபம் ரெண்டு செய்தி சொல்லியிருக்கிறார், அதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். பதி ரூபமாய் இருக்கின்றார். உயிர்கள் ஐந்தொழிற்பட்டு செல்லுங்கால் அவ ஐந்தொழில் நடாத்துவதாகிய பதிரூபமாகியும் தலைவனாய் அப்படிங்கிறதுக்கு சுவாமிகள் ஒரு என்ன சொல்றாங்க, பதிரூபமாகியும் ஐந்தொழிலை நடாத்துவதாகிய பதிரூபமாகியும். இப்படி உயிர்களோடு அத்துவிதமாய், அதாவது ஒன்றாய் வேறாய் உடனாய் இருத்தல்தான் அத்துவிதமாய் இருத்தல், இரண்டர கலந்திருத்தல். அப்படி அத்துவிதமாய் இருக்கின்ற சக்தி ரூபமாய் விளங்குகின்றார். உயிர்களை தன் ஆணை வெளியே இருவினைக்கு ஏற்ப அந்த உயிர்களை ஐந்தொழிற்படுத்துகின்ற பதிரூபமாய் விளங்குகின்றார். விளங்கியும் என்ன சொன்னார் முதல் சூத்திரத்தின் கடைசியில, இவை பெற இயைந்தும் ஒன்றும் இயந்திடாய் இயல்வினானே சொன்னார் இல்லையா. ஐந்தொழிலாம் செஞ்சுமே பவமுதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், தவமுதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன், தானே இவை வர இயைந்தும். அப்ப ஒன்னும் பண்ணலையே ஐந்தொழில, நீ தானே பண்றான்னு சொல்றீங்க அப்புறம் பண்ணலன்னு சொல்றீங்க. அப்படின்னா இவற்றையெல்லாம் பண்ணியும் தன்னுடைய உண்மை இயல்பில் எந்த திரிபும் இல்லாமல் இருக்கின்றான். அதைத்தான் நாம எப்படி விளங்கிக்கிடணும், கடைசி பாடல்ல சென்ற சிந்தனையில பார்த்தோமே. அப்படின்னா ஒருவேளை சுவாமி வந்து இந்த ஐந்தொழில்களையும் பண்ணாவிட்டாலும் அவர் எப்படி இருப்பாரோ அப்படித்தான் ஐந்தொழில்களை பண்ணியும் இருக்கின்றார். ஏன்னா இது நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத நிலை. ஒரு செயலை செய்கின்றோம் இல்லையா, அப்ப வந்து ஒருவேளை அந்த செயலை செய்யாமலே சும்மா இருந்தா நம்ம எப்படி இருப்போமோ, அத மாதிரி இந்த செயலை செய்யும் போது நம்மளால இருக்க முடியுமா? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா இது ஒரு சின்ன செயலை செய்யும் போது கூட நம்ம அந்த ஒரு செயல ஒருமித்த மனதோடு இருந்து நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு முழுமையா ஈடுபடுத்தி கொண்டால்தான் எந்த ஒரு சின்ன செயலுமே ஒழுங்கா செய்ய முடியும் இல்லையா. கவனம் செய்திருந்தா அவ்வளவுதான், எந்த செயலும் போச்சு. ஆனா அவர் சாதாரண செயலா செய்யறாரு, ஐந்தொழில் படுத்துகின்றார். எத்தனை உயிர்களை எண்ணி சொல்ல முடியாதுட்டாங்க, அழகிரா உயிர்கள். அதுவும் ஐந்தொழில் சும்மா அவர் விருப்பப்படி நீ பெற, நீ இன்பத்தை அனுபவி, நீ துன்பத்தை அனுபவி, நீ அங்க போ இங்க போன்னு சும்மா சின்ன குழந்தை பந்தாடுற மாதிரியா இல்ல. ஆனா முன்வினைக்கு ஏற்றபடி இருவினைக்கு ஏற்றபடி செய்கின்றான். ஆகவே எந்த வினைக்கு எந்த காலத்திலே எந்த பலனை கொடுக்க வேண்டும், அது எவ்வளவு காலம் அதை கொடுக்க வேண்டும், அதற்கப்புறம் எந்த வினைப்பலனை ஊட்ட வேண்டும் இல்லையா, அப்புறம் எந்த அளவு பிராரத்தத்தை இந்த பிறவிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், எஞ்சிய சஞ்சீதத்துக்கெல்லாம் எப்படிப்பட்ட பிறவிகளை தொடர்ந்து வழங்க வேண்டும். அது சும்மா இருக்காது, அந்தந்த பிறவியில வினை உயிர்கள் புதிய வினைகளை வேற ஈட்டும், அந்த வினைகளுக்கு எப்படி பிறவி கொடுக்க வேண்டும், இதெல்லாம் எண்ணற்ற இந்த உயிர்களையும் வந்து இப்படி ஐந்தொழில்களை இந்த பெருந்தொழில் நம்முடைய சிந்தைக்கும் எட்டாத இந்த பெருந்தொழிலை செய்தும் அதை செய்யாதவர் போல் இருக்கின்றார். அதான் வந்து அற்புதமா சொன்னார், விகாரப்படாமல் கதிரவன் இருக்கின்றானே. படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழில அடக்கி சொன்னார், ஐந்தொழில்களை முத்தொழில அடக்கி சொன்னார். கதிரவன் அப்படியேதான் இருக்கின்றான், தாமரை மலர்கின்றது. அதாவது சூரியகாந்தக்கள் நெருப்பை உமிழ்கின்றது, கதிரவன் ஒளிபட்டா சூரியகாந்தக்கள் நெருப்பை உமிழும். தாமரை மலர்ந்த நிலையிலே இருக்கின்ற தாமரை அப்படியே தாமரை மலர்ந்த நிலையிலே வைத்து காக்கின்றது, நீரை வற்ற செய்கின்றது. ஒருவேளை இந்த சூரியகாந்த கல்லு அந்த தாமரை இந்த நீர் இந்த மூன்றும் கதிரவன் சன்னதியில இல்லாவிட்டாலும் கூட, இந்த மூன்றின் மீதும் கதிரவன் எந்த தொழிலும் செய்யாவிட்டாலும் கூட அந்த கதிரவன் இருந்தவண்ணம் தானே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த மூன்றையும் தொழில் படுத்தியும் இல்லையா, நம்ம சூரியகாந்த கல்லிருந்து நெருப்பை படைக்க தோற்றுவிக்கின்றது, தாமரையை மறந்த நிலையில் வைத்து காக்கின்றது, நீரை வற்ற செய்து அழிக்கின்றது. இந்த மூன்று செயலை செஞ்சும் அப்படியேதான் இருக்கு கதிரவன். இதான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றது. அந்த மாதிரி சிவபெருமான் ஐந்தொழிகளை செய்தும் சிறிதும் தன் நிலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கின்றான். அதான் இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி, சுவாமி வந்து அப்படியே வந்து கோபத்தோட வர்ற மாதிரி இருக்கு, அசுரர்களை எல்லாம் சங்காரம் பண்ணும் போது கோபத்தோட வர்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த மாதிரி கோர வேடம் கொள்கின்றார், கோர திருமேனி கொள்கின்றார், போக திருமேனி கொள்கின்றார், மகிழ்ச்சியை புறப்படுத்து மாதிரி திருமுகம் இருக்கின்றது. இப்படி பலவிதமான பாவங்களை எல்லாம் தம்முடைய திருமேனிகளை அவர் காட்டினாலும் அவற்றோடு எந்த இயல்பும் இல்லாதவன், எல்லாம் உயிர்களுக்காக அவன் கொள்கின்ற அருட்சைகளை உடைய அவன் எதிலும் தன்னை பந்தப்படுத்திக் கொள்ளாதவன். அதான் சொல்கின்றார், அத்தன்மைகளின் வேறாய், எத்தன்மைகளின் வேறாய் சிந்திக்கணும். சுவாமிகளுடைய எழுத்தெல்லாம் அப்படியே சிந்திக்கணும். அத்தன்மைகளின் வேறாய்னா ரெண்டு நிலை சொல்லியிருக்காரு சுவாமிக்கு, சிவபெருமானுக்கு ரெண்டு நிலை சொல்லியிருக்காரு. உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் அப்படி அத்துவிதமாய் இருக்கின்ற சக்தி ரூபம், அப்புறம் அந்த உயிர்களை இறைவனுக்கேற்ப ஐந்தொழில் படுத்துகின்ற பதிரூபம், இந்த சத்தியரூபம் பதிரூபம் என்ற இரண்டு தன்மைகளுக்கும் வேறாய், அதான் அத்தன்மைகளுக்கு வேறாய், இந்த இரண்டு தன்மைகளுக்கும் வேறாய் விளங்குகின்றான். சத்தியரூபம் பதிரூபம் என்ற இரண்டு தன்மைகளுக்கும் வேறாய் விளங்குகின்றான். வேறாய் விளங்குகின்றான்னா அதாவது அவற்றுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றான், அதே சமயத்தில் அவற்றிலிருந்து நீங்காமலும் விளங்குகின்றான். ஏன்னா உயிர்கள் உய்வடையணுமே, அதனால அந்த திருமேனிகளை எல்லாம் எடுத்து ஐந்தொழில் செய்வதே அவன் விட்டுவிடல. அதே சமயத்தில் அவற்றுக்குள் தன்னை அகப்படுத்திக் கொண்டு தொடக்கூறாமல் பந்தப்படுத்திக் கொள்ளாமல் அவற்றுக்கு அப்பாற்பட்டும் விளங்குகின்றான். அதுதான் சொன்னார், அவற்றோடும் தாதான்மியமாய். தாதான்மியமாய் அப்படின்னா இது இன்னொரு சம்பந்தம் என்ன அப்படின்னா, தாதான்மியமாய் அப்படின்னா ஒரே பொருளின் இரண்டு நிலைகள். அதான் அத்துவிதத்துக்கும் தாதான்மியத்துக்கும் நம்ம ரெண்டையும் ஒப்பிட்டோம்னா ஈஸியா போயிரும். எதையும் ஒரு கருத்தா வச்சுட்டு பார்த்தோம்னா புரியறது கஷ்டமா இருக்கும். சில கருத்துக்களை வந்து ரெண்டு கருத்துக்களா எடுத்துக்கிட்டு ஒற்றுமை வேற்றுமைன்னு பாருங்க, மாணவர்களே பாருங்க, ஒரு அட்டவணை போட்டு வேற்றுமைன்னு ஒற்றுமைன்னு போட்டு எழுதுனா, அது வேற்றுமைன்னு போட்டு எழுதுனா டக்குனு அட்டவணை பாயிண்ட் பூரா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். இதே இது ஒண்ணு மட்டும் கேளுங்க சொல்ல மாட்டேன். அது மாதிரி எல்லாருக்கும் அது எளிதான முறை அதுதான். அத்துவித சம்பந்தம் சங்கடமா இருக்கு, அதுவே ஒரு இன்னும் ஒரு பிடிப்படல, நீங்க இன்னும் தாதான்மியம் ஒன்னு சொல்றீங்களா அப்படின்னா இதான் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கணும். இந்த ரெண்டையும் வச்சு ஒரு அட்டவணை போடுங்க சரியா போயிரும். என்ன அப்படின்னா அத்துவிதம் என்பது இரண்டு பொருள்கள் ஒருமித்திருக்கும் நிலை, தாதான்மியம் என்பது ஒரு பொருளே இரண்டு தன்மையோடு விளங்கும் நிலை. இரண்டு பொருள்கள் ஒன்றுபட்டு விளங்கும் நிலை அத்துவிதம், ஒரே பொருள் இரண்டு தன்மையோடு விளங்குதல் தாதான்மியம். அந்த தாதான்மியம் எல்லா பொருளுக்கும் உண்டு, இது சிவபெருமானுக்கு மட்டுமல்ல எல்லா பொருளுக்கும் உண்டு. இப்ப நெருப்பு எடுத்துக்கோங்க, நெருப்பு வந்து ஒன்றோடு தாதான்மையா உள்ளது. எதனோடு தாதான்மையா உள்ளது நெருப்பு? அதனுடைய குணம் என்ன? சூடு. சூட்டோடு அது தாதான்மையா உள்ளது. நீர் எடுத்துக்கிட்டா அது குளிர்ச்சியோடு தாதாமியமாய் உள்ளது. ஒவ்வொரு பொருளும் அதனுடைய குணத்தோடு தாதாமியமா இருக்கும். அப்ப பொருளுக்கும் அந்த பொருளோட குணத்துக்கும் உள்ள சம்பந்தம் தான் தாதாமியம், வேற ஒன்றும் இல்ல. கதிரவன் அதனுடைய கதிர்கள் கிரணங்கள் இருக்கின்றன, கதிரவனுக்கு கதிர் ஒளிக்கும் உள்ள சம்பந்தம் தாதாமிய சம்பந்தம். அந்த சம்பந்தம் தான் சிவபெருமானுக்கும் சக்திக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிற நூல்கள் தான் பார்த்திருக்கோம். சிவபெருமானுக்கும் அவன் பதியாயிருக்கின்ற அந்த நிலைக்கும் கூட தாதாமிய சம்பந்தம் தான் இந்த நூல் தான் சொல்கின்றது. அற்புதமான கருத்து. சில சிவாகமங்களிலே இந்த நுணுக்கமான செய்திகள் சொல்லப்பெற்றுள்ளன. அந்த சிவாகம கருத்தை இங்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள். அதை விசேட உரையிலே சுவாமிகள் புலப்படுத்துகின்றார்கள். சிவாகம நூல் துணிவு ஆகலின் இவ்வாறு வகுத்து ஓதினார், பகுத்து ஓதினார் என்று கீழே குறிப்பிடுவார் பாருங்க. சில சிவாகமங்கள்ல தான் அந்த சிவம் வந்து ஐந்தொழிலுக்கு அப்பாற்பட்டு விளங்கிக் கொண்டே ஐந்தொழிலை செய்கின்றான். ஐந்தொழிலை செய்யும் போது பதி என்று பெயர் பெறுகின்றான். ஐந்தொழிலை கடந்து விளங்குகின்ற நிலையில் இருப்பதனாலே சிவம் என்ற பெயரும் விளங்குகின்றான். ஆகவே இந்த சிவம் பதி இந்த ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் கூட தாதாமிய சம்பந்தம் தான். சிவத்துக்கும் அவனுடைய குணமாகிய சக்திக்கும் உள்ள சம்பந்தமும் தாதாமிய சம்பந்தம் தான். எப்படி? கதிரவன் உலகை கடந்திருக்கின்றது, கதிரவன் ஒளி உலகில் உள்ள பொருளோடு கலந்திருக்கின்றது. அது மாதிரி சிவம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டிருக்கின்றது. இந்த சிவபெருமானுடைய சக்தி உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருளால் வேறாயும் செலுத்துதலால் உடனாயும் அந்த சக்தி கடந்திருக்கு. அதனாலதான் சக்தி ரூபம் நாங்க. அந்த சக்தியை கொண்டு சுவாமி என்ன பண்றார்? இந்த அழகிரா உயிர்களை கண்மத்தின் வழி ஐந்தொழில் படுத்துகின்றார். அப்படி ஐந்தொழில் படுத்தும் போது பதியாக இருக்கின்றார். அதே சமயத்தில் தன் நிலையில் தெரியாமல் சிவமாகவும் இருக்கின்றார். ஆகவே இந்த சிவத்துக்கும் அந்த அத்துவிதமா இருக்கிற உயிர்களோடு அத்துவிதமா இருக்கிற அந்த சிவசக்திக்கும் சிவத்துக்கும் தாதாண்மை சம்பந்தம் இருக்கு, நமக்கு நல்லா தெரியும். அது மட்டுமல்ல, சிவபெருமானுடைய பதி என்ற அந்த நிலைக்கும் ஐந்தொழில் செய்கின்ற பதி நிலைக்கும் ஐந்தொழில் கடந்த சிவம் என்ற நிலைக்கும் உள்ள சம்பந்தம் கூட தாதாமிய சம்பந்தம் தான். ஆகவே தாதாமிய சம்பந்தம் ஒரு பொருளுக்குள்ளே இருப்பது, அத்துவித சம்பந்தம் இரண்டு பொருளுக்குள்ளே இருப்பது. இந்த ஒரு வேற்றுமையை நம்ம உள்ளத்தில் வச்சுட்டா போதும். தாதாமிய சம்பந்தம் ஒரு பொருள், ஒரு பொருளுக்குள்ள என்னையா சம்பந்தம்? ஒரு பொருளே பொருள் என்றும் அதன் குணம் என்றும் இரண்டு நிலைகள் உள்ளது. எந்த பொருளையும் எடுங்க, அந்த பொருள் அதனுடைய குணம், நெருப்புனா நெருப்பு சூடு. ஆகவே ஒரு பொருளுக்கும் அதன் குணத்துக்கும் உள்ள அதை குணகுணி சம்பந்தம் சொல்லுவாங்க. குணினா என்ன? குணத்தை உடைய பொருளுக்கு தான் குணின்னு பேரு. குணகுணி சம்பந்தம் தாதாண்மை சம்பந்தம் என்பது குணகுணி சம்பந்தம் ஒரு பொருளுக்குள்ளே இருப்பது, அத்துவித சம்பந்தம் இரண்டு பொருளுக்குள்ளே இருப்பது. உயிர்களுக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ரெண்டு பொருளுக்குள்ள சம்பந்தம் அத்துவிதம். சிவபெருமானுக்குள்ளே ஒரு சம்பந்தம் இருக்கு, அது தாதாண்மை சம்பந்தம் இல்லையா? அது அவனுக்கும் உன் சக்திக்கும் உள்ள சம்பந்தம். மேலும் அவனுக்கும் அவன் அவன் ஐந்தொழில் கடந்து விளங்குகின்ற அந்த சிவம் என்று நினைக்கும், ஐந்தொழிலை இயற்றி விளங்குகின்ற பதி என்று நினைக்கும் உள்ள சம்பந்தமும் தாதாண்மிய சம்பந்தமே என்ற அரிய கருத்து இந்த பாடலின் மூலம், அதுவும் மாதவ சிவஞானிகளுடைய உரையின் மூலம் மட்டுமே நம்மால் உணர முடிகின்றது. வேறு எந்த உரையிலும் நாம் இந்த நுணுக்கத்தை பார்க்க முடியாது. இரண்டாம் சூத்திரத்தில் 60 உரை சொல்கின்றார்கள். அதுல வந்து ஒரு உரையை விட்டுருங்க, சுவாமி நம்ம குருமூர்த்தியுடைய பத உரை, அது சுவாமிகள் உரையை விளக்கி சொல்ல வந்ததுதான். மற்ற 4 உரைகளை நீங்க பார்த்தாலும் இந்த நுணுக்கமான செய்தியை பார்க்க முடியாது. இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி அப்படிங்கிறதுக்கு மத்த எல்லாரும் என்ன பொருள் சொல்லிட்டு போறாங்கன்னா, இந்த உயிர்களின் தன்மை தனக்கு எய்தல் இன்றின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா சுவாமிகள் சொன்ன பொருள் என்ன, 3 அடியில வருது பாருங்க, அதை சொல்றேன். இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றினா, உயிர்களோடு அத்யுதமா இருக்கானே சுவாமி, அந்த சக்தி ரூபத்தின் தன்மையும், உயிர்களை ஐந்தொழில் படுத்துகின்றானே அந்த பதிரூபத்தின் தன்மையும் தனக்கு எய்தல் இன்றி அவற்றுக்குள் தன்னை பிணித்துக் கொள்ளாமல் அந்த நிலைகளையும் கடந்தும் அவன் விளங்குகின்றான். ஐயா இவ்வளவுதான் சிவபெருமான், உயிர்களோடு அத்யுதமா விளங்குவார், அந்த உயிர்களை ஐந்தொழிப்படுத்துவார், இவ்வளவுதான் சிவபெருமான் அப்படின்னு சொல்ல முடியாது. இதற்கும் அப்பாற்பட்டு விளங்குகின்றான். எனவே சக்தி ரூப பதிரூபத்தின் தன்மைகள் தனக்கு எய்தலின்றி, அதனால் தான் எந்த நிலை வேறுபாடும் அடைதலின்றின்னு அர்த்தம். ஆனா மத்த உடைகளை என்ன சொல்லிட்டுனா, இவற்றின் தன்மைனா அந்த அழகிலா உயிர்கள் இருக்கின்றனவே, அந்த உயிர்களின் தன்மை தனக்கு எய்தலின்றி, உயிர்கள் மாறிவன் இருவினை செய்ய மாட்டான், உயிர்கள் மாறிவனுக்கு அறியாம கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எது உண்மையான பொருள் அப்படின்னா, ஆசிரியர் இந்த சூத்திரத்தோட அப்படியே நம்ம 3 சூத்திரத்துக்கு போய்விடவில்லையே, நினைச்சு பார்க்கணும் எது உண்மையான பொருள்னு. ஆசிரியர் இந்த 2 சூத்திரம் 4 அடிமட்டும் சொல்லிட்டு இதை அப்படியே விட்டுட்டு 3 சூத்திரம் போயிட்டாரா, கிடையாது. அதிகரணங்கள் வைத்துள்ளார். அந்த அதிகரண பாடல்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது நமக்கு எந்த பொருள் சரி என்று கூறப்படுகின்றது, சிவஞான சுவாமியாருடைய பொருள் தான். ஆமா, சக்தி ரூபம் பதிரூபம் இவற்றுக்கும் அப்பாற்பட்டு சிவபெருமான் எவ்வாறு விளங்குகின்றார் என்பதை 4 அதிகரணம் நமக்கு நன்கு எடுத்துரைக்கின்றது. அதில் உள்ள பாடல்கள் எல்லாம் இந்த கருத்தை தான் சொல்லுது. உயிர்களின் தன்மை தனக்கு எய்தாம எப்படி இருக்கிறான்னு ஒரு பாட்டு கூட சொல்லல. ஆகவே இன்னும் சிலரும் பழைய அந்த உரைகளை கடைபிடித்து எழுதி கொண்டிருக்கின்றார். தெளிவான உரை இதுதான், சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். அத்தன்மைகளின் வேறாய், அதே சமயத்தில் அந்த தன்மைகளை விட்டு அவன் நீங்கவும் இல்லை, இந்த தன்மைகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றான், அதை நீங்காமலும் விளங்குகின்றான். அவற்றோடும் தாதான்மியமாய் எவ்விடத்தும் தானே சுயம் பிரகாச ரூபமாம், அதான் அமலன் நிலவு சீர் அமலன் இருக்க பாட்டுல அதுக்கு விளக்கம் பாருங்க, சுயம் பிரகாசம். அதாவது வேறொரு பொருளின் துணையோடு பிரகாசிப்பதில்லை, தானே பிரகாசிப்பது. சுயம் பிரகாச ரூபமாம் அதான் நிலவு சீர் அமலனாகி இயல்பாகவே பாசங்களில் நீங்கி இயற்கை உணர்வோடு முற்றறிவோடு விளங்குகின்ற அந்த நிலை, அதைத்தான் நிலவு சீர் அமலனாகின்னு பாடல சொன்னார், இங்க உரையில சொன்னார், எவ்விடத்தும் தானே சுயம் பிரகாச ரூபமாம். அப்போ பாட்டை எப்படி கொண்டு கூட்டணும், எங்கும் நிலவு சீர் அமலனாகி, அது பத உரையில பாருங்க தெளிவா இருக்கும், எங்கும் தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன். நீங்காதுங்கிறத இங்க சேர்க்கக்கூடாது. நீங்காதுங்கிறது என்ன, சக்தி ரூபம் பதிரூபத்தை விட்டு நீங்காமல் தாதாமியமா இருக்கிறான் அர்த்தம் நீங்காதுங்கிறதுக்கு. அதை முதலே பதவுரையில நாம பார்த்துக்கொள்ள வேண்டும். அதை வந்து பதவுரை அதுக்குதான் அருள் செய்துள்ளாரு. பொழிப்புரையில கருத்தை நல்லா வாங்கிக்கிட்டு பதவுரையில பார்த்தோம்னா பாட்டு எப்படி பதிஞ்சிரும், எங்கும் தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன். பதவுரையில கடைசியில் எங்கும் எவ்விடத்தும் தானே நிலவு சீர் அமலனாகி சுயம் பிரகாச ரூபமாம் இயல்புடையனாய் நின்றனன் நிற்பன் என்று சொல்லி அந்த சிவபெருமானுடைய அந்த பேர் இயல்பை எவ்வளவு அருமையாக எடுத்து சொல்கின்றது. சித்தாந்தப்படி பார்த்தா உலகம் எப்படி மீள தொழிற்படும் அப்படிங்கிறதுக்கு விட சொல்லியாச்சு. புனர் உற்பவம், உலகம் மறுபடி எப்படி தோன்றும் அப்படின்னா எங்க சொல்லியிருக்காரு அதுக்கு விட அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்மத்து அமர்ந்து செல்ல சொல்லிட்டாரா, எனவே உயிர்களினுடைய எஞ்சியுள்ள வினைக்கு ஏற்ப உலகம் மீள தோன்றும் என்பது நாம இதிலிருந்து உயித்து உணரணும். ஏன் உலகத்தை வந்து ஒடுக்கிட்டாரு, எதுக்காக ஒடுக்கிறார், உயிர்கள் இழைப்பாரதான் தோற்றுவிக்கும் போது எப்படி எப்படி தோற்றுவிப்பார், அது இந்த உயிர்கள் செய்துள்ள வினைகள் எப்படி இருக்கின்றனவோ அதற்கேற்ப தோற்றுவிப்பார். அப்ப புனருப்பவும் உயிர்களின் வினைக்கேற்ப நிகழும், அதான் வந்து கண்மத்து அமர்ந்து செல்ல அப்படின்னு சொல்லியாச்சு, புனருப்பவம் சொல்லியாச்சு. அப்ப முதல் காரண துணை காரண உண்மை சொல்லியிருக்காரு, தோற்றுவாயில சொன்னாரே அது எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னா, துணை காரணம் சொல்லிட்டாரு இருவினை, சிவசக்தி ஒரு துணை காரணம், இருவினையும் ஒரு துணை காரணம். அதாவது எடுத்துக்காட்டுக்கு போகுமா, குயவன் வந்து நிமித்த காரணம், துணை காரணம் ஒண்ணுதானே சொன்னீங்க, அந்த தண்டு சக்கரம் இல்லையா, இங்க மட்டும் சிவசக்தி துணைக்காரன் சொல்லிட்டு இப்ப புதுசா இருவினையும் ஒரு துணைக்காரன் சொல்றீங்க அப்படின்னா அவன் வந்து அதுக்கு உதவியா என்ன வச்சிருக்கானோ அதையும் நம்ம துணைக்காரன் சேர்த்து சொல்லலாம் இல்லையா. அந்த தண்டு சக்கரத்துல அந்த மண்ணை சேர்த்து தண்ணீர் தான் தெளிக்கிறானே, அந்த தண்ணீரை கூட அந்த தண்ணீர் எல்லாம் முடியுமாங்க, அந்த தண்ணீரை கூட நம்ம என்ன சொல்லலாம், துணைக்காரன் சொல்லலாம். ஆகவே ஒரு துணைக்காரணத்துக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய இன்னொன்னையும் துணைக்காரனும் சேர்த்து சொல்றோம் நாம. ஆகவே துணைக்காரணம் வந்து இங்க அவனுக்கு தண்டு சக்கரம் மாதிரி சுவாமிக்கு இன்னொரு தனியா ஒரு கருவி வேண்டாம், கருவி கரணங்களை கொண்டு தொழில் செய்யவில்லை சுவாமி, தம்முடைய நினைப்பினாலே செய்கின்றார், அந்த எண்ணமாகிய சக்தி தான். ஆகவே அந்த சக்தி தான் துணைக்காரணம். அந்த சக்தி வந்து தன் எண்ணப்படியெல்லாம் செய்வதில்லை, உயிர்களின் இருவினைப்படிதான் தன் எண்ணத்தை வைத்துக் கொள்கிறது. எனவே சக்தியின் வழிவந்த துணைக்காரணம் இருவினை, முக்கியமான கருத்து. முதல் பாடம் வந்து துணைக்காரணம் சக்தின்னு தான் சொல்லுவாங்க, முதல்ல எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க, படிப்படியா தான் சொல்லுவாங்க. படிமுறையில் அறியும் ஏற்புடைய உயிர்கள் அப்படின்னு சித்தாந்தம் சொல்வதனால சித்தாந்தத்திலேயே எல்லா கருத்தையும் படிமுறையில தான் சொல்லுவாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, முதல் சூத்திரத்துல சிவசக்தி தான் துணைக்காரணம். இப்ப என்ன சொல்றாங்க, இன்னொரு கூடுதலா ஒரு செய்தி சொல்றாங்க, என்னன்னா சிவசக்தியும் துணைக்காரணம். அதைத்தான் ஆணைன்னு சொன்னார், சக்தின்னு எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆணைன்னு சொல்லியிருக்காரு சிவசக்தி. அப்போ ஆணையாகிய சக்தியும் ஒரு துணைக்காரணம், அந்த ஆணையின்படி வருகின்ற இருவினைகள், உயிர்கள் புரிந்த இருவினைகள், அவையும் ஒரு துணைக்காரணம். ஆகவே துணைக்காரணத்தின் உண்மை சொல்லியாச்சு, ஆணையாகிய சக்தியும் இருவினையும். முதல் காரணத்தின் உண்மையும் இந்த பாடல சொல்லியிருப்பதாக, இந்த சூத்திரத்தில் சொல்லியிருப்பதாக தோற்றுவாயிலே சொல்லியிருக்காங்களே அப்படின்னா, முதல் காரணம் மாயை அல்லவா, உலகத்துக்கு முதல் காரணம் மாயை பற்றி ஒரு செய்தியும் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அப்ப சுவாமிகள் சிவஞான போத உரையில சொல்லியிருக்காங்க, அதை தழுவி நாம் இங்க கடைபிடிக்க வேண்டும். என்ன இருவினைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, இந்த இருவினைக்கும் பற்றுக்கோடு வேண்டாமா, இந்த இருவினை எங்க இருக்கும், யா ஒரு நல்வினை செஞ்சிட்டான் ஒரு தீவினை செஞ்சிட்டான் என்ன, எல்லாம் ரெண்டையும் தான் செய்யறோம் எல்லாரும், அந்த வினையை செஞ்சு முடிச்சாச்சு அந்த வினை எங்க போச்சு, அவ்வளவுதான் அது போயே போச்சு அப்படின்னா அது எப்படி பலன் தரும், ஒரு இடத்துல இருந்து நிரந்தரமா அது இருக்க போய் தான் உரிய காலத்தில் அது பலனாக வெளிவருகின்றது இல்லையா. ஆகவே அந்த இருவினைக்கு பற்றுக்கோடாக மாயை உள்ளது, இருவினைக்கு பற்றுக்கோடு புத்தி தத்துவம். அப்ப புத்தி தத்துவத்தை சொல்லும் போது 36 தத்துவம் சொல்ல வேண்டியது வரும், அதுதான் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்ல இருக்கிறார் இந்த சூத்திரத்தில். அப்போ இந்த 36 தத்துவங்களும் எங்கிருந்து வந்தன, மாயிலிருந்து வந்தன, அப்படி சுத்தி வளைச்சுதான் போகும், அப்படி உயித்து உணர வேண்டும். இருவினை சொன்னதனாலே இருவினைக்கு பற்றுக்கோடாக ஆதாரமாக மாயை உள்ளது என்று முதற் காரண உண்மை பெறப்படும். ஆகையினாலே துணைக்காரண உண்மை சொல்லிவிட்டது இந்த சூத்திரம், அது ஆணையாகிய சக்தியும் அதன் வழிவந்த இருவினையும் துணை காரணம். முதல் காரணம் வந்து அந்த இருவினைக்கு ஆதாரமாகிய மாயை என்று இவ்வாறு புனருற்பவம் கூறும்படியாக, கண்மத்தின்படி இந்த உலகம் மீள தோன்றும் என்று புனருற்பவம் கூறி அதை கூறும்போதே முதல் காரண துணை காரணங்களது உண்மையும் சொல்லிவிட்டார். நிமித்த காரணம் சொல்லலேன்னு அது முதல் சூத்திரத்திலே சொல்லிவிட்டார் என்று அந்த தோற்றுவாயில் உள்ளபடி இந்த பொருளும் இருக்குது பாத்தீங்கன்னா, அதான் உன்ன உன்ன சொல்லிட்டு பின்னால ஒண்ணு எழுதுறதெல்லாம் வந்து நம்ம சுவாமி உரையில பார்க்க முடியாது, தெளிவா இருக்கும் எல்லாரும். கீழே விசேட உரையில பாருங்க, அற்புதமாக சொல்றாங்க, சிவபெருமானுடைய மூன்று நிலைகளையும் அப்படியே விளக்குகின்றார். இந்த பொழிப்புரையில சொல்லிட்டு அந்த மூன்று நிலைகளையும் விளக்குறாரு பாருங்க, அதான் அற்புதமான பகுதி. சுவாமி அதாவது சிவபெருமான் வந்து நிமித்த காரணம் முதல் சூத்திரத்தில் சொன்னாரே, அவருக்கு சிறப்பா ஒரு திருநாம சொன்னார் இல்லையா முதல் சூத்திரத்தில், அதை நம்ம எப்பவுமே மறக்க முடியாது, அநாதி முத்த சித்திருன்னு. அதைத்தான் இங்க கையாளுகின்றார் சிவஞான சுவாமிகள், அனாதிமுத்த சித்திருவாகிய முதல்வன், மூன்று நிலைகள் அவனுக்கு இல்லையா. என்ன நிலைகள், ஒரு நிலை சிவம் என்பது, அது ஒன்றினும் தோய்வின்றி எல்லாவற்றிலும் தானே சுயம் பிரகாசமாய் நிற்பது, அது சிவங்கிற நிலை. அப்புறம் ஐந்தொழில் செய்கின்ற பதிங்கிற நிலை, அப்புறம் உயிர்களோடு அத்துவிதமாயிருக்கின்ற சக்தி ரூப நிலை, மூன்று நிலை, மூன்றையும் சொல்றாங்க. அனாதிமுத்த சித்திருவாகிய முதல்வன் ஒன்றினும் தோய்வின்றி தானே சுயம் பிரகாசமாய் நிற்கும் தன் உண்மையில் சிவம் எனவும், ஐயா உயிர்களை எல்லாம் இங்க கொண்டு வராதிங்க, உயிர்களை எல்லாம் ஒப்பிடாதீங்க, சிவபெருமான் அவனுடைய இயல்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றினும் தோய்வின்றி எந்த தொழிலும் செய்யாத மாதிரியே இருக்கின்றான், ஆனால் எல்லா தொழிலும் நடக்கு. அப்ப உயிர்களை எல்லாம் நம்ம விட்டுட்டு சுவாமின்னு மட்டும் சிவபெருமானை பார்த்தோம் என்றால் ஒன்றினும் தோய்வின்றி சுயம் பிரகாசமாய் நிற்கின்றான், நிரவு சீர் அமலனாக இருக்கின்றான், அந்த தன் உண்மையில் சிவம் எனவும். அப்புறம் உலகலாம் ஆகி வேறாய் உடனுமாய் இவ்வாறு உயிர்களின் வழி நிற்கும் தன்மையில் சக்தி எனவும், உயிர்களின் வழி நிற்கும் தன்மையில் சக்தி எனவும், தாதான்மியத்தால் இருதிரப்பட்டு, இப்படி தாதாண்மிய சம்பந்தத்தினால சிவம் சக்தின் இறுதிடப்பட்டு அப்புறம் எப்படி இருக்கிறான், பின் ஐந்தொழில் செய்யும் தன்மையில், உயிர்களை ஐந்தொழில் படுத்தும் தன்மையில் பதி என பெயர் பெற்று நிற்பன். இப்படி சொல்கின்ற நூல் எது? என்னும் சிவாகம நூல் துணிவு உணர்த்துவார் என்று சிவாகம நூலிலே சொல்கின்ற அந்த உண்மையை உணர்த்துவார். அதை உணர்த்த வந்தவர் தான் என்ன சொல்றாரு, இவ்வாறு பகுத்து ஓதினார். எவ்வாறு பகுத்து ஓதினார்? சக்தி ரூபம், பதி ரூபம், சிவம் என்று மூன்றாக பகுத்து ஓதினார். அதான் சர்வஞானோத்திரம்னு சொல்லி அற்புதமான ஒரு ஆகமும் உள்ளது. அந்த சர்வஞானோத்திர ஆகமம் இருக்க ரொம்ப சிறப்பானது, அதிபக்குவர்களுக்கு உபதேசிக்கப்படுவது. அந்த சர்வஞானோத்திர ஆகமத்தில் வந்து முப்பொருள்னு சொல்லாம நான்கு பொருள்கள் சொல்லியிருக்கின்றார்கள். பொதுவா சித்தாந்தத்தில் மூன்று பொருள் தானே சொல்லுவாங்க, பதி, பசு, பாசம். அந்த சர்வஞானோத்திர ஆகமத்தில் நான்கு பொருள்கள் சொன்னார்களாம். எப்படி சொன்னார்களா? இந்த பதி, பசு, பாசம் வழக்கமான மூன்றையும் சொல்லிட்டு சிவம்னு சொன்னார்களாம். நாலாவது சிவம், பதி, பசு, பாசம். ஏன்னா சிவம் என்பதும் பதி என்பதும் ஒன்றுதான், பொருளான ஒன்றுதான். ஆனா இரு வேறு நிலைகள். ஐந்தொழிற்கும் அப்புறமாய் அப்பாற்பட்டு நிற்கின்ற நிலை சிவம், ஐந்தொழிலும் செய்து கொண்டிருக்கின்ற நிலை பதி. இப்படி சிவம் பதினு சொல்லி அந்த ரெண்டு நிலைகளும் வேறு என்பதை நமக்கு நல்லா மனம் கொள்வதற்காக ரெண்டு வேறு பொருள் மாதிரியே சொன்னாங்களாம். அதான் அந்த ஆகமத்தெல்லாம் சிந்தையில் வைத்துதான் சுவாமிகள் இங்கு எழுதுகின்றார்கள் போலும் என்ற சிவாகம நூல் துணிவு உணர்த்துவார். இவ்வாறு பகுத்து ஓதினார், சக்தி ரூபம், பதி ரூபம், சிவம் என்று பகுத்து ஓதினார். ஈண்டு உலகம் என்றது உயிர்களை, ஈண்டுனா இங்கு இந்த இரண்டாம் சூத்திரத்தில் உலகம்னு சொன்னது சட உலகத்தை அல்ல, உயிர்களை சொல்லிட்டாங்க பாத்தீங்களா. இன்று உலகம் என்றது உயிர்களை, ஒளி என்றது சக்தியை. அதனாலதான் வந்து பதவுரையில போட்டாங்க இந்த குறிப்பை பின்பற்றி. ஒளியாய் ஓங்கின்னு இருக்க ஓங்கிய ஒளியாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஒளி என்றது சக்தியை. தலைவன் சொன்னது எதை? பதிய, பதிங்கிற பொருள்ல தலைவன் சொல்லியிருக்கு. தலைவன் எனினும் பதி எனினும் ஒக்கும், தலைவன்னாலும் பதினாலும் ஒன்றுதான். அப்புறம் நீங்காமை தாதான்மியம். நீங்காமைன்னு எங்க வருது? நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும் இருக்கு இல்லையா. அந்த நீங்காது அப்படிங்கிறது என்னது? தாதான்மியமாய் சக்தியோடும் பதித்தன்மையோடும் தாதான்மியமாய் இருக்கின்றான், நீங்காமல் இருக்கின்றான். இச்சையுள் முதல் நூல் இரண்டாம் சூத்திரம் போல நாற்குற்றதாமாறு கண்டுகொள்க. முதல் நூல் அப்படின்னா இந்த சிவஞான சித்தியாருக்கும் முதல் நூல் மெய்கண்ட தேவநாயனார் அருள் செய்த செந்தமிழ் சிவஞான போதம், அதுதான் இதற்கு முதல் நூல். அந்த முதல் நூலில் அங்கும் இரண்டாம் சூத்திரம் ஒன்று உள்ளது. அவையே தானேயா இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்பனன்றே. நீக்கமின்றி அங்க வருது பாத்தீங்களா, சாதாரணியமாய் ஆணையோடு நிற்பான். அதுதான் இங்கேயும் சொன்ன, அதை இன்னும் நுணுக்கமா சொன்ன, சக்தியோடும் நீக்கமின்றி இருப்பான், அந்த பதி தன்மையோடு நீக்க வேண்டி இருப்பான். அப்ப பதி தன்மையோடு நீக்க வேண்டி இருப்பான்னா அப்ப சிவபெருமானாலே பதி அவ்வளவுதானே அப்படின்னா இல்ல, அதுக்கு மேலேயும் இருக்கான் சிவபெருமான். அந்த உண்மையை பெற வைக்கின்றார். ஆகவே அந்த பதியை, பதி என்ற நிலைக்கும் அப்பாற்பட்ட சிவபெருமான் இருக்கின்ற நிலையை நாம எப்ப உணர்வோம் அப்படின்னா முத்தி அடைந்த முத்தி காலத்துல உணர்வோம் இல்லையா. சுவாமிக்கு இருவினைக்கு ஏற்றபடி படம் கொடுத்து கொண்டு பிறப்பினும் இறப்பிலும் தான் அவரை செலுத்துவாரா? பரமானந்த பெருவாழ்வையும் கொடுப்பார். அப்போ நாயன்மார்களுக்கு எல்லாம் சிவமா விளங்குறான், நமக்கு எல்லாம் பதியா விளங்குறான். நம்ம இருவினை போகத்திலேயே ஊட்டிட்டு இருக்கிறோம், ஏன்னா அதுதானே நம்மளும் விரும்புறோம் இல்லையா. நாயன்மார்கள் அதெல்லாம் கடந்தவர்கள், அவர்களுக்கு சிவபோகத்தை அவனே கதின்னு இருக்கின்றார்கள். மீளாடிமை உனக்கே ஆளாய் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பரபோகத்தையே ஊட்டிக் கொண்டிருக்கின்ற சிவமா இருக்கின்றான். நம்மை ஐந்தொழில் படுத்துகின்ற பதியாகவே நம்மிடம் இருக்கின்றான். அவர்களிடம் சக்தி பராசக்தி மயமா இருக்கிறது, நம்மிடம் அவன் சக்தி திரோதான சக்தி மயமா இருக்கின்றது. சரி, அப்போ அந்த இரண்டாம் சூத்திரம் வந்து நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்படும், நான்கு கூறுகளாக. ஒவ்வொரு கூறும் தான் ஒரு அதிகரணம், கூறுனா பிரிவு. அதை ஏன் அதிகரணம்னு சொல்றாங்கன்னா, இதுல வந்து இப்படி இதுல சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை நான்கு பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டா ஒவ்வொரு கருத்துலையும் மற்ற சமயத்தவர்கள் ஐயம் எடுப்புவார்கள், தடை எழுப்புவார்கள், மறுக்க புகுவார்கள். அதையெல்லாம் வந்து நாம அதுக்கெல்லாம் விடை கொடுத்து நம்ம சித்தாந்த கருத்து மெய்யானதுன்னு இந்த சூத்திரத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் மெய்யானது நிலைநாட்டணும். அப்படி நிலைநாட்டக்கூடிய பகுதி தான் அதிகரணம். அது இன்னும் இரண்டாம் சூத்திரம் முதல் நூல்.